இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3 2 வசனத்தை நாம் வாசிப்போம்.
நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு எதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை.
3 கூட வாசிப்போம்.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திருப்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய்.
போதும். இங்கு நாம் கடந்த வாரம் பார்த்தோம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மணந்திருப்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இந்த தலைப்பிலே நாம் போன வாரம் தேவனுடைய காரியங்களை சிந்தித்தோம். அதிலே ஜெப விண்ணப்பத்தினால் நாம் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் பொருத்தனையினால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை நாம் சிந்திப்போம். தேவன் நம்முடைய ஜபத்திற்கு காலதாமதம் செய்யும் போது அல்லது நம்மளுடைய ஆபத்து நம்மளை நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது, நம்மளுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது நாம் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பொருத்தனை செய்து நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது. நாம் ஜெபத்தினாலே தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நம்மளுக்கு கிருபையாக சாதாரணமாக பொதுவாக எல்லா ஆளுகளுக்குமே கிருபையாக அவர் பதில் கொடுக்கிறவர். 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் எங்கு கூடியிருக்கிறீர்களோ அங்கே வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்தபடியாக 2-3 பேர் கூடியிருந்து விண்ணப்பம் செய்யும் பொழுது அங்கு ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம இப்போ நாம் பார்க்குறோம், இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 or 3 பேர் வேணும். கண்டிப்பாக தனியாக ஒரு ஆள் ஜெபம் பண்ண முடியாது வேத வசனத்தின்படி. அப்படி தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு வேதத்தில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா யாருக்காவது தெரியுமா? ஆமாம், 2-3 பேர் தான் இருந்து ஜெபம் பண்ண முடியும். தனியாக யாருமே எங்கேயும் ஜெபம் பண்ண முடியாது வேத வசனத்தின்படி. தனியாக இருந்து ஜெபம் பண்ணலாம். எப்படி 2-3 பேர் கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் 3 பேர் ஒற்றுமையாக இருந்து ஒரு விண்ணப்பத்தை கேட்டால்தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம ஆவியில் மட்டும் கேட்டுட்ருக்கிறோம், ஆத்மா எங்கேயோ சுற்றிட்டு வருது. யோபுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி சாத்தானே எங்கேருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டால், நான் பூமியெல்லாம் சுற்றி வருகிறேன். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய ஆத்மா பூலோகம் எங்கும் சுற்றிட்டு இருக்குது. அது ஒரு மனம் இல்லாமல் சண்டை போட்டுட்டு அது பிரிஞ்சு போயிடுது. ஆனால் ஆவியில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே எங்களுக்கு இதை தாரும் அதை தாரும் சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறதில்ல. அப்போ யாருடைய ஜபத்தில் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒரு மனமாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். விடுதலை உண்டு. அப்போ இருமணம் இருந்தால் என்ன இருக்கும்? நிலையற்றவனாக இருக்கும். சோத்திரம் பாருங்க, ஆண்டவருடைய ஆவியில் ஒரு மனமாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நல்ல ஞானத்தை தரார். அப்போ இருமணம் இருந்தால் அங்கே வந்து பிரிவினை உண்டு, அப்போ அங்கே வந்து தோல்வி உண்டு. இப்படியாக நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இப்படி ஒரு மனம் இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது, ஆனால் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு. அடுத்தது என்ன வழி? எப்படியாவது ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி ஆகணும். பொருத்தனை பண்ணுறது தான் வழி. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பொருத்தனை பண்ணுறதுக்கு ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறாரு. நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருந்து ஜெபம் பண்ணுற, 2 பேர் நீ ஒற்றுமை இல்லாமல் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒரு மனமாக இருந்தால் தான் என்னுடைய சமூகத்திலேருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது பொருத்தனை பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த பிரிஞ்சிருக்கிற சகோதரன் திரும்பி வந்து சேர்றான். அப்படின்னா ஆத்மா சுற்றிட்டு இருக்கிறது திரும்பி வந்து இந்த ஆவி கூட இணையுது. அப்போ சரீரம் சேர்ந்து நான் முழுவதும் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே ஒற்றுமை ஆகுது. ஏன்னா பிரச்சனையை அந்த அளவுக்கு நெருங்கி நெருங்கி வருது. ஆண்டவர் பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறார். காரணம் என்னன்னு அவனை பொருத்தனை பண்ண வைக்கணும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்மா சரீரம் ஒரு மனமாக இருந்து அவன் ஜெபம் பண்ணணும். அதுக்கு ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறார். கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறம் பொருத்தனை பண்ணிடுறாங்க. பொருத்தனை பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு, பொருத்தனை பண்ணுறதுக்கப்புறம் உடனே கொடுக்கறதில்ல. இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒரு மனமாக இருந்து தேவனை எப்படி துதிக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த மூணு பேர் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களோ அந்த ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து ஆண்டவர் உடனே பதில் கொடுத்துட்றாரு. அதுக்கு முதலே வந்து ஆவி ஆத்மா ஒரு மனமாக இருந்து ஜெபம் பண்ணோம்னா பொருத்தனைக்கு அவசியமே இல்லை. இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் அதை வாசிப்போம். இன்றைக்கு வாச சங்கீத பகுதியில் அந்த வசனம் இருக்குதா? என்னுடைய இக்கட்டில் அதை வசனம் வாசிப்போம். பொருத்தனை பற்றி வருது பாருங்க. ஆ, எந்த வசனமா? சங்கீத. ஆ, அப்போ இக்கட்டில் தான் வந்து நம்ம பொருத்தனையே பண்ணுறான். இக்கட்டு வந்தால் தான் பொருத்தனை பண்ணுறான். ஏன் இக்கட்டு ஏன் வருது? இங்கே ஒரு மணி நேரம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறதுனால அங்கே பிரச்சனை நெருங்கிட்டே இருக்குது. அப்படி வரும்போது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகும்போது நம்மளுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது, சோதனைகளை மேற்கொள்ள முடியல, தொந்தரவு ஜாஸ்தி ஆகுது, நம்மளால் இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொருத்தனை பண்ணுறோம். பொருத்தனை பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒற்றுமையாக இருந்து தேவனை துதிக்கிற சமயத்தில் ஆண்டவர் அந்த பொருத்தனைக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துறார். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 5:4-6 வாசிப்போம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 5:4-5. நம்முடைய பொருத்தனைக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இப்ப ஆசீர்வாதம் வந்துருச்சு. இக்கட்டுல நான் தேவனுக்கு செய்த பொருத்தனையை கேட்டு ஆவி ஆத்மா சரீரம் ஒருமனமாக இருந்து தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால தேவன் இப்போ பொருத்தனையை கொடுத்துட்டாரு. ஆனால் நாம் தேவனுக்கு பொருத்தனையில் என்ன காரியம் செய்தோமோ அந்த காரியத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கணும். அப்போ பொருத்தனை நிறைவேறுற வரைக்கும் அது கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் பொருத்தனை நிறைவேறினதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பொருத்தனை காணிக்கையை நாம் ஆண்டவருக்கு செலுத்தணும். அதில் காலதாமதம் செய்யும்போது தேவனும் என்ன பண்ணுவார்? தேவன் அடுத்து என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இது அதுக்கடுத்த வந்து வர பிரச்சனை. அப்படின்னா இந்த இது இங்கிலீஷில் வாசிங்க. பிரசங்கி 5:6 இங்கிலீஷில் வாசிங்க பார்ப்போம். பிரசங்கி 5:6 அப்படின்னா பொருத்தனை பண்ணிட்டு திருப்பி சென்று தான் இருக்கும்போது ஆண்டவர் பொறுமையா இருப்பார். பிரசங்கி எக்கஸ்லாசியாஸ் 5:11 பிரசங்கி உன்னத பாட்டுக்கு முந்தின புஸ்தகம் 5:4 ஆமா. உன் மாம்சத்தை அதுக்கு அடுத்தது இதில் இந்த தமிழ் வார்த்தை வந்து நம்மளுக்கு சரியாக புரியல, இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று நீ வந்து சொல்லாதே, அதனால் தேவன் உன்னுடைய கிரியைகளை அழிப்பானே. நான் தவறுதலாக பொருத்தனை பண்ணிட்டேன், அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உன்னுடைய உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நான் தவறுதலாக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இப்போ அதனால் என்ன எனக்கு அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் பொழுது, மேற்கொண்டு நம்முடைய ஆசீர்வாத கிரியைகளை அல்லது நற்கிரியைகளை தேவன் என்ன பண்ணுறாரு, அளிக்கிறாரு. அப்போ பொருத்தனை செஞ்சுட்டு கொடுக்க ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைய நம்ம செலுத்தாமல் இருக்கும்போது நம்முடைய கையின் கிரியைகள் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார், அழிச்சிட்டுவார். அதுக்கப்புறம்
என்ன,
இல்லை இல்லை இல்லை, போதும் போதும். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கையின் கிரியில் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்படியே நம்ம போயிட்டு வந்தால் திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு பொருத்தனை பண்ணலாம். கரெக்டாக சொல்லிட்டார். அங்கே பொருத்தனை பண்ண போகும்போது அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லுவார், அங்கே பொருத்தனை பண்ணுறதுக்கு போகும்போது முன்னால வாங்கிய கடனை இப்போ திருப்பி கொடு அப்படிங்கிற, அப்புறம் இதை
பண்ணுங்க,
அப்புறம் தான் பிரச்சனையாக வருது. அப்புறம் நான் முன்னால் வாங்கின கடனை திருப்பி தரேன்னு சொல்லி போனவர் தான் அவன் வரவே இல்லை, அப்படியே போயிட்டாரு. நீங்கள் எங்கேயும் போய் ஒன்றுமே பண்ண முடியாது, நாம் எப்படியோ பழச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சகிச்சுக்கிட்டு, என்ன பாடு வந்தாலும் சரி சகிச்சுக்கிட்டு நாம் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். தேவன் கையின் கிரியிலே அழைச்சிட்டு இருக்காரு, மேலும் பொருத்தனையும் பண்ண முடியல. பொருத்தனை பண்ணுறதுக்கு போனால் இருக்கிறதே ஒரு ஆள் தான் இருக்கார், அங்கே போனால் பழைய பாக்கி கொண்டு வான்னு கேட்டார். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வழிகள் எல்லாம் நிலையற்று நம்ம அலைகிறவர்களாக இருப்போம். நீதிமொழிகள் 20:25 நீதிமொழிகள் 20:25 போதும் போதும். பொருத்தனை செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அது செய்யறது நம்ம அப்படின்னு யோசனை பண்ணாவே நம்ம போய் என்ன பண்ணுறோம், சோதனையில் மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மனுஷனுக்கு இன்னொரு சோதனை வந்து இன்னொரு வழியில் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தமானதை விழுங்கிறது. எப்படி பரிசுத்தமானதை சாப்பிட்றது, சுத்தமாக நல்லா ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சுத்தமாக சமைச்சு சாப்பிட்றதா, இல்லை எப்படி பரிசுத்தமானவைகளை சாப்பிடுவது, எப்படி பரிசுத்தமானதை யோசனை பண்ணிட்டே பாருங்க நம்மளுக்கு
என்னன்னு
தெரியும். அது இல்லை, அது இல்லை. பண்டிகைகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள், வசனம் பரிசுத்தமான தேவனுடைய வசனங்களை சாப்பிட்டுட்டு அந்த வசனத்தின்படி நடக்க முடியலன்னு சொன்னால் அது மனுஷனுக்கு, ஆமாம் இது தெரியாமே இருந்திருக்கலாமே. பாஸ்ட் எல்லாம் பிரசங்கத்தில் ஒன்று போய் ஒன்றா மாற்றி மாற்றி இடையில இடையில சொல்லி இது தெரிய வச்சுட்டாரேன் நம்மளுக்கு. அதனால் இது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வசனத்தின்படி தான் நடக்கணும், நடக்காமல் போச்சுன்னா நம்மளுக்கு சோதனை வந்துடும். அப்போ பொருத்தனை வந்து செய்கிறது ஆண்டவர் தான் கட்டாயப்படுத்துகிறாரோடைய, பூமியில் எந்த மனுஷனும் கட்டாயப்படுத்துறதில்ல. ஏன்னா ஆவி ஆத்மா ஒரு மனம் இல்லாமல் ஜபம் பண்ணும்போது நீங்கள் மூணு பேர் ஒன்று சேருங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் ஆண்டவர் வந்து பொருத்தனை செய்ய கட்டாயப்படுத்துகிறாரு. அல்லது பொருத்தனை பொருளை வாங்கிட்டு ஆண்டவர் வந்து நிறையா சொத்து சேர்க்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. அப்போ ஒரு மனம் இல்லாமல் ஜபம் பண்ணும்போது அந்த ஒரு மனதை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரே மனுஷனுக்கு கொடுக்குற ஒரு பாடம்தான், ஒரு படிப்பினை. அல்லது அவன் வந்து அறிவில்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறான். அப்போ ஒரு மனம் இல்லாமல் செய்யும்போது நீங்கள் ஆதி ஆத்மா சரீரம் ஒரு மனமாக இருந்து தான் அந்த விண்ணப்பத்தை செய்யணுங்கிறதுக்கு வேண்டி அவனுக்கு பொருத்தனைங்கிற ஒரு கட்டாயம் அவனுக்கு நெருங்கிறதுனால இந்த பிரிஞ்சு இருக்கிற ஆவி ஆத்மா சரீரம் ஒரு மனமாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. ஸ்தோத்திரம். நாகூம் எழுதின புஸ்தகம் 1:15. நாகூம் 1:15. பொருத்தனையா செலுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூதா புத்திரர் தான் பொருத்தனை செலுத்துவாங்க. அப்ப பொருத்தனை செலுத்துறதுக்கு அப்புறம் தான் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். பொருத்தனை செலுத்துனதுக்கு அப்புறம் பண்டைய ஆசிரியர் உன் பொருத்தனையில செலுத்து, துஷ்டன் இனி உன் கடந்து வருவதில்லை. பாருங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இது யார், எந்த துஷ்டன் அடிக்கடி வந்துட்டு
இருக்கிறான்?
ஆ சொல்லுங்க சொல்லுங்க. துஷ்டன் வந்துட்டு இருக்கிறான் அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு வந்துட்டு
போறான்.
சமாதானத்தை வந்து யூதா ஜனங்க கூறுறாங்க, பொருத்தனையில செலுத்து, செலுத்தினதுக்கு அப்புறம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து போவதில்லை. அப்ப நம்ம வழியை அடிக்கடி கடந்து போறான், ஆனா எப்பவும் கூட இருக்கிறது
இல்லை.
ஆமா, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அடிக்கடி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான் அந்த துஷ்டன். பொருத்தனை செலுத்தணும்னா அல்லது செலுத்தாமல் இருந்தாலும் வச்சுக்கலாமே, பொருத்தனை செலுத்தாமல் இருந்தால் துஷ்டம் அடிக்கடி வந்து கலாட்டா
பண்ணுவான்.
அப்படின்னா அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். குடிச்சு போட்டு உளர்ற மாதிரி ஒரு குடியாரம் தண்ணி போட்டுக்கிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கம் இருந்து சண்டை போடுற மாதிரி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பான். அவனை கொஞ்சம் மிரட்டினா அப்புறம் ஓடி போயிடுவான். திருப்பி நாள் பார்த்துக்கிட்டே இருப்பான், திருப்பி அந்த நம்ம வீட்டு வழியாக வந்துக்கிட்டே இருப்பான், அல்லது நம்ம பக்கம் வந்து கடந்து போயிட்டே இருப்பான். அப்போ அந்த மாதிரி துஷ்டன் எங்கேருந்து வர்றான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குள்ளேயே இருக்கிறான். அந்த துஷ்டனை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா முழுவதும் சங்கரிச்சிட்டார். அப்போ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை நாம் செலுத்தாமல் போகும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த துஷ்ட மனுஷன் அடிக்கடி நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். யோனா எழுதின புஸ்தகம் 2:8-10. யோனா 2:8-10.
பொய்யான மாயை பற்றி கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானும் என்னை துணி சத்தத்தோடே உனக்கு வழியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது.
போதும் போதும், இங்கெல்லாம் யோனா வயிற்றில் இருக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு பக்கம் போக சொன்னார், இவன் வேற ஒரு பக்கம் போய் பிரச்சனையில் மாட்டியாச்சு. மீன் முழுங்கிடுச்சு. மீன் முழுங்கிட்டு இருக்கும்போது இது என்ன ஜபம் பண்ணுறான்னா, அந்த ஜபத்தில் வந்து அந்த பொருத்தனையை பற்றி அந்த யோனா சொல்கிறாரு. அப்போது பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ பொருத்தனை செலுத்தாமல் இருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணுறானா, பொய்யான மாயையான காரியங்களை மனசை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த மாயையான காரியங்களை தான் ஆண்டவருடைய பொருத்தனை இருக்குது. இப்போ எப்தா வந்து ஒரு பொருத்தனை பண்ணான், ஏன் நான் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது ஆமாம் என்ன பொருள் எனக்கு முன்னால் வருதோ அதை நான் ஆண்டவருக்கு பலி கொடுத்துருவேண்ணா. அவன் நினச்சிட்டான் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற நாய் வரும், அல்லது கழுது வரும், ஒட்டகம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். காட்சியில் பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையாக போச்சு. ஆனால் அவன் பொருத்தனை பண்ண மாதிரி ஆண்டவருக்கு அந்த காணிக்கை செலுத்துகிறான். அப்போது பொய்யான மாயையான காரியங்களை தான் நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம். ஆனால் அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருத்தனையில் செலுத்த முடியாதபடி இந்த பொய்யான மாயையை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த காணிக்கையை நம்ம ஆண்டவருக்கு செலுத்த முடியாது. ஆனால் இதை நம்ம செலுத்தும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை இல்லை, பொருத்தனை பண்ணவங்களுடைய வாழ்க்கையில தான் இந்த பிரச்சனை. அப்புறம் மாயை பிடிச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு சோதனை கஷ்டம் துன்பம் வந்து எப்போவுமே மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே தான் அங்கே இங்கே சுத்த முடியுமோ இல்லைய, நம்ம கரையில் வந்து சுதந்திரமாக தெரிய முடியாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை நியமிச்சிருவார். அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கணும், அந்த மாயான ஆசீர்வாதங்களுக்குள்ளேயே தான் மனுஷன் போயிட்டுருக்கிறான். அப்போ என்றைக்கு வந்து அவன் தன்னுடைய குறைகளை உணர்ந்து அந்த மாயான காரியங்களை ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது ரட்சிப்பு கர்த்தருடையது, அப்போ ஆண்டவர் தான் அந்த ரட்சிப்பு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோனாவை மீனினுடைய வயிற்றிலிருந்து கக்கினது போல் யார் பொருத்தனையை செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற சோதனை கஷ்டம் துன்பங்கள் எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார், அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளை இடுகிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, கரையில் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து எப்படி மீனுடைய வயிற்றில் உள்ளேயே கடலுக்குள்ளேயே அழைச்சிட்டு இருந்தவங்க இப்போ கரைக்கு வந்த மாதிரி வேறொரு புதிய உலகத்துக்கு வந்து ஆண்டவரை மகிமையோடு தேவனை துதிக்கிறார்கள். சங்கீதம் 50:14-15 ஏற்கனவே பொருத்தனை காணிக்க செலுத்தினவங்களுக்கு தான் இந்த திருப்பியும் பொருத்தனை பண்ண முடியும். அப்போ ஆண்டவருக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்போ அடிக்கடி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஆசீர்வாதங்களை வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஆபத்து காலத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், உடனே ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அப்போ பொருத்தனை பண்ணிட்டு ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்தாதவங்க ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்க, இப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ரெண்டாவது எப்போ பொருத்தனை பண்ணுறதுக்கு வருவான்ட்டு. அப்போ வரும்போது என்ன ஆபத்து வந்தாலும் சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விலகிடுவார். அப்போ நாம ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியாது. ஏசையா 66:14 வாசிப்போம். ஏசையா இல்லை சங்கீதம் 66:14 சங்கீதம் 66:14 போதும். அப்போ நம்மளுக்கு ஆபத்து கஷ்டம் துன்பம் நெருங்கி வந்துருச்சு, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உதவி செய்யலை, ஆண்டவருக்கு நாம் பொருத்தனை பண்ணணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அந்த பொருத்தனையை செலுத்த வேண்டும். சங்கீதம் 116:12-14 வரை சங்கீதம் 116:12-14 வரை
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன்.
ஆமென். சோத்திரம். அப்ப பொருத்தனை யார் செலுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் பொருத்தனையை ஆண்டவருக்கு செலுத்த முடியும். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம், அது யார் கொண்டு வந்திருப்பான் அப்படின்னா, துன்மார்க்கன் அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிருக்கும், அவன் அரசாங்க சட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஆமாம் காணிக்கை நிறைய
போட்டுருவான்.
ஆமாம் ஆமாம். கடைசியாக பார்த்தோம்னா போலீஸ் தேடி தேடி வரும், வேண்டாம் அங்கே காணிக்கை கொடுத்து இங்கே காணிக்கை கொடுத்து எவ்வளவோ நான் செஞ்சேன் என் பாவத்தை மன்னிக்கிட்டு அவன் காணிக்கை போட்டே போவான். ஆனால் அந்த மாதிரி காணிக்கையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. அப்போ தேவனுக்கு பொருத்தனை செய்கிறவர்கள் அல்லது தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறவர்கள் முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாதவருடைய காணிக்கையை அல்லது பொருத்தனையை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அது வந்து சரியான முறையில் வந்த அந்த காணிக்கை பொருள் அல்ல, அது வந்து வேறு ஏதோ தவறான வழியில் வந்த காணிக்கை, அதனால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறதில்லை. அதனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் முதலாவது செலுத்த வேண்டிய காணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது, அதற்கப்புறம் பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செலுத்துவது. சங்கீதம் 116:17-19 வரை வாசிப்போம். ஆமேன், சோத்திரம். அப்போ இந்த பொருத்தனை செலுத்துறவங்க பார்த்தீங்கன்னா மறைமுகமாக கொண்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கு முன்னால் சோத்திர பலி செலுத்தி வாயினால் தேவனை துதித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் இந்த மாதிரி பொருத்தனை பண்ணினேன், ஆண்டவர் என்னுடைய பொருத்தனையை கேட்டார், அதற்காக நான் இந்த பொருத்தனையை ஆண்டவர்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னால் வந்து பகிங்கிரகமாக அல்லது எல்லாருக்கும் தெரியும்படியாக மற்றவர்களுக்கு மத்தியில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அப்படியாக அந்த காணிக்கையை செலுத்துவார்கள். சங்கீதம்
76:11.
பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கப்பா? அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கையை கொண்டு வர கடவர்கள், என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அது அது இங்க சொல்லல, பொருத்தனை பண்ணி அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அது முடிஞ்சிருச்சு ஒரு வார்த்தை. அதுக்கு அடுத்த வார்த்தை, அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கையை கொண்டு வர கடவர்கள், இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சூழ்ந்திருக்கிற அனைவர்னு என்ன அர்த்தம்? இப்போ இல்லை, மொத்தம் அதனுடைய அர்த்தம் பைபிள் படி. அப்படின்னா தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருக்குன்னு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த பூமியில் அந்த காணிக்கை செலுத்தாமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, சூழ்ந்திருக்கிறவங்க மத்தியில் தான் ஆண்டவர் பயங்கரமானவராக இருக்கிறார் அப்படின்னு என்ன? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்தாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வருது. ஆமாம், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, அமைதியாக இருக்காரு, திரும்பவும் திரும்ப ஆண்டவரை வந்து பார்த்துக்கிட்டு ஆண்டவரை ஆசீர்வாதம் கொடு, ஆண்டவரை ஆசீர்வாதம் கொடுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டே போயிட்டு இருந்துட்டு ஆண்டவரை துதிக்கிறதோ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதோ அல்லது ஆண்டவருடைய நாம வளர்ச்சிக்காக தங்களால் முடிஞ்ச காரியங்களை செய்யாமல் இருக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கடந்து வருகிறது. எண்ணாகமம் 30:1-8 வரை வாசிப்போம். எண்ணாகமம் 30:1-8 வரை.
மோசே இஸ்ரவேலுடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருந்த ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டால் அவள் செய்த பொருத்தனையும் அவள் பண்ணி கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டு அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பான். ஆனால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் நிறைவேற்ற வேண்டும். அவள் செய்த பொருத்தனைகளையும்
செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் அவளுக்கு தகப்பன் கேட்டனாலே அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற
வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அவள் பொருத்தனை பண்ணும் போது தன் உதடிகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொள்ளும் போது அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்ட நாளில் அவன் வேண்டான் என்று தடுத்து அவன் செய்த பொருத்தனையும் அவன் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி படுத்தி கொண்ட நிபந்தனையும் சொல்லாதபடி செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார்.
அப்ப இங்க பொருத்தனை பண்ற காரியத்துல குறிப்பா பெண்களுடைய காரியத்துல ஒரு பொருத்தனை பண்ணாங்கன்னா அது வந்து தகப்பன் வீட்டில் இருக்கிற நாள் வரைக்கும் ஒருத்தர் பொருத்தனை பண்ணனா அந்த பொருத்தனைய தகப்பன் வந்து வேண்டாம் என்று விளக்கலாம், இல்ல மன்னிக்கப்படும். ஆமா, அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது தகப்பனுடைய ஸ்தானத்துல யார் இருந்தாலும் சரி ஒரு பொருத்தனை பண்ணும் போது அதை கேட்டுட்டு நீ செய்ய வேண்டாம் அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் அந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு, சரி நீ வாய் திறந்து நீ சொல்லிட்ட கடவுளுக்குன்னு அல்லது ஆண்டவருக்கும் ஒரு பொருத்தனை பண்ணிட்ட நீ சொல்கிறபடியே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி தகப்பனும் எசைஞ்சு வந்துட்டாருன்னா அந்த பொருத்தனையை கண்டிப்பாக செலுத்தணும். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ண வேண்டிய சூழ்நிலைமை வருது. அப்போது அந்த சூழ்நிலை வரும்போது அந்த பொருத்தனை பண்ணும்போது புருஷனுக்கு அது தெரிய வரும் பொழுது புருஷன் என்ன சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம், செய்யன்னு சொல்லலாம், எப்படி வேண்டாம்னு சொல்லலாம். அப்போ வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் புருஷனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பொருத்தனை பண்ணனா கண்டிப்பாக ஆண்டவருக்கு அது செய்ய நிறைவேற்ற வேண்டும். அப்போ பொருத்தனை பண்ணுறதுக்கு உண்டான பிரமாணங்களை ஆண்டவர் படிப்படியாக ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் விளக்கமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். காரணம் என்னென்னா நியாய தீர்ப்பு வரும்போது அவர்களுக்கு அதை உணர்த்தும்படியாக தேவனை இவ்வளவு காரியங்களை தெளிவாக செய்திருக்கிறார். யாத்திரையாகமம் புஸ்தகம் 20:7 யாத்திரையாகமம் 20:7 போதும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு இப்போ பேசிட்டு இருக்கிற வார்த்தைக்கு எப்படி சம்மந்தப்படுத்தலாம். வீணிலே வழங்காதிருப்பாயாக என்னன்னு அர்த்தம் அதுக்கு போடலாம். பொருத்தனை பண்ணி செலுத்தாம போனா அவன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி இருக்கிறான். கள்ளத்திற்கு தரிசனம் சொல்கிறதும் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறது தான். மாயமாலக்காரனும் தேவனுடைய வார்த்தை விட்டு போட்டு பொய்யான வார்த்தைகளை கலப்படம் பண்ணும்போது அங்கம் வந்து தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறான். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அர்த்தமில்லாத உலக பிரகாரமான வார்த்தைகளை பொறுக்கி கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை இணைக்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறான்னா அவன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறான். இன்றைக்கி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டால் நம்மளுக்கு தெரியும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார். ஒரு வசனத்தை எடுப்பார் பேசுவார். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பைபிளில் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் விட்டு போட்டு ஊரெல்லாம் சுற்று லண்டனுக்கு போவார், அமெரிக்காவுக்கு போவார், சுற்றி வந்து கடைசியில் எங்கே ஆரம்பித்தோம்னே தெரியாது. அப்புறம் போய் அசோகர் ரோட்டில் எல்லாம் நட்டி வச்சுருக்காரு பார்த்தீங்களா மரம், அந்த மரத்தில் போய் இடித்து நிற்கும் பிரசங்கம். ஆரம்பம் எது முடிவு எதுன்னு சொல்லி தெரியாமல் அப்போ தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொன்னால் பொருத்தனை பண்ணிட்டு செய்யாமல் போனால் அவர்களை தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தின்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. நீதிமொழிகள் 30:9 9
நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கு தரித்திரப்படுத்தினால் திருவி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படி எனக்கு அளந்து என்னை போஷித்தார்கள்.
ஆ போதும் போதும். அப்போ நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பரிபூர்ணன்னு சொன்னால் எனக்கு வேணுங்கிற எல்லாம் கிடச்சிருச்சு, பணம் கிடச்சிருச்சு, படிப்பு கிடச்சிருச்சு, எனக்கு எல்லாமே இருக்குது, அப்போ கடவுள் எங்கே அப்படின்னு சொல்லாதபடி வந்து நான் வந்து எனக்கு எப்பவும் பரிபூர்ணமாக நான் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் விண்ணப்பம் பண்ணுறான். பரிபூர்ணம் அடைகிறதுனால மறுதளித்து அப்படின்னா ஒரு மனுஷன் பூமியில் இருக்கும்போது ஆமாம், அதனால் ஆண்டவரே எனக்கு பரிபூர்ணமாக எதுவுமே கொடுக்காது, அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை சோதனை கஷ்டம் துன்பம் வச்சால் தான் நான் ஆண்டவரை தேடுவேன், எனக்கு எல்லாம் பரிபூர்ணம் இருக்குதுன்னா நான் ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு சோதனை கஷ்டம் அடிக்கடி வேணும். ஆமாம், அடிக்கடி துன்பம் கஷ்டம் சோதனை எனக்கு வந்தால் தான் நான் ஆண்டவரை தேடுவேன், அதனால் எனக்கு அதை அனுமதித்து கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். இது எப்படி தர்த்தனம் வந்தால் எப்படி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறது? திருடி தர்த்தனம் வந்தாச்சுன்னா உடனே திருடுறது தான் அடுத்த வேலை. அப்போ திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போசி தரலாம். இந்த வார்த்தையை பைபிளில் எங்கே போட்டால் நம்மளுக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்?
தேவனுடைய
பொருளை நாம எடுத்துக்கலாம். வெளியில் இருந்ததுன்னா அது அது இன்னொருத்தருடைய பொருளை எடுத்தால் தான் திருடு, தேவனுடைய பொருளை எடுத்தால் அது திருட்டு கிடையாது. எல்லாத்துக்கும் போது அந்த வார்த்தையை யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், அது யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னொருத்தனது காப்பி அடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணும்போது தான் என்னை பார்த்து நீயே காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லி வருவோம். ஆமாம், தரித்திரப்படுகிறதுனால அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வசனம் இல்லாமல், ஆமாம், தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் தத்திரம், பைபிளை வாசிக்காதனால சிந்திக்காதனால தேவனுடைய வார்த்தைகளுக்கு தத்திரம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவான்? திருடுறான். யாருக்கிட்ட திருடுறான்? அடுத்தவங்க பேசுகிறத காப்பி அடித்து இவன் எடுக்கிறான். பைபிள் இல்லாத காரியத்தை என்ன பண்ணுறான்னா அவங்களாம் அப்படி தானே பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்களாம் இப்படி தானே பேசுகிறாங்க, அதனால் அந்த மாடலை எடுத்து நாம் பேசலான்னு அவங்ககிட்ட வந்து திருடுறான். திருடி தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுறான்? வீணிலாம் வளர்க்குறான். அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை போட்டு தேவனுடைய நாமத்தை வீணாக தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு பேசுகிறான். அப்போது வழங்காத படிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போசி தரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமண்டல ஜபத்தில் இருக்குது என்னான்னு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்படின்னா அன்றன்று தேவனுடைய வார்த்தையை படித்து சிந்தித்தாதான் அவனுக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுப்பார். அதை விட்டுப்பட்டு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் ஆண்டவரே, அரிசி தாரு பருப்பை தாருன்னா ஆண்டவர் அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. இங்கே இருதயத்தில் வெறுமையாக இருக்கும், இருதயத்தில் ஆகாரம் இல்லாமல் ரொம்ப பசியாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது எப்படி கேட்குறது? அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்? அன்றன்றுள்ள படியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த காலத்தை குறித்து என்ன வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய நாட்களில் என்ன தீர்க்க தரிசனம் நடந்து கொண்டு இருக்கிறது, நான் இன்றைக்கி சரித்திரத்தில் எந்த அளவு எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் இப்போ எவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கிறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்முடைய படி என்ன, நம்முடைய அளவு என்ன, வேத வசனத்தோடு இருக்கிற நம்முடைய தொடர்பு என்ன, நாம் சரித்திரத்தில் எங்கே கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு வேணுங்கிற ஆகாரம் நம்மளுக்கு ஆண்டவர் தாராளமாக கொடுப்பார். நம்ம சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அல்லது ஆவிக்குரிய ஆகாரம் வேணும்னு சொல்லிட்டு அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் புஸ்தகமெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தினுடைய பிரதிகளை எந்த ஒரு பகுதியும் எடுத்து பிரிண்ட் பண்ணக்கூடாது அல்லது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காப்புரிமையை போட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிரசங்கம் பண்ணு, ஆனால் கூட்டாத குறைக்காத இருக்கிறத அப்படியே சொல். ஆமாம், இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லு, இல்லாத இல்லாதுன்னு சொல்லு. அப்படி மீறி சொன்னால் என்ன நடக்கும்? அப்படி மீறி சொன்னால் என்ன இருக்கும்? அங்கதான் தப்பு. நீங்க எங்கேயோ இருக்கிற வசனத்தை கொண்டு வந்து எது கூட இணைக்கிறீங்க? சோத்திரம் கரெக்டா சொன்னாங்க. ஆமா, நீ இருக்கிறத அப்படியே சொல்லு, இருக்கிறத இருக்குன்னு சொல்லு, இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்லு, கூட்டிய குறைச்ச பண்ணினா அவ்வளவுதான். சோத்ரம். ஆ, இப்போ வசனம் எந்த வசனம் சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் எடுத்து. முன்னால ஆசிரியர் இது முன்னுரை பின்னுரை என்னென்னமோ எழுதியிருக்கு, ஆனால் பைபிளுக்கு மட்டும் ஒன்றுமே கிடையாது. பைபிளுக்கு ஆசிரியர் பேர் எழுதலை, நீ இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் எழுதலை. நம்ம படித்து படித்து நம்ம என்ன பண்ணோம், நாம் தான் முன்னுரை எப்படி இருக்கும் அல்லது முடிவுரை எப்படி இருக்கும், இதனுடைய ஆசிரியர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புஸ்தகத்தில் பைபிளில் சொல்லியிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதா இருக்குதுன்னு சொல்லு, இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லு, மிஞ்சி நீ எதாவது செயல்பட்டால் தீமையாக இருக்கும், அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கும். மத்தேயு 5:37 மத்தேயு 5:37
உள்ளதே உள்ளதென்றும்
பைபிள் என்ன இருக்குதோ அது அப்படியே நம்ம சொல்லணும். அதை விட்டு போட்டு பைபிள் இருக்கிறத கூட்டி சொன்னாவோ குறைச்சு சொன்னாவா? ஆமா, ஏன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டோம்னா என்ன வரும், எங்கேயாவது தப்பு பண்ணா என்ன நடக்கும்? எது மிஞ்சினாலும் சரி, நீ கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி, ஆமாம், தேவனுடைய நியாய தீர்ப்பு உனக்கு வந்திருக்குதுன்னா அப்போ தெரிஞ்சுக்கலாம், இது எங்கேயோ வந்து கூட்டி குறைச்சி வேலை பண்ணியிருக்காரு. ஆமாம், நடந்திருக்குது. அப்போ ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்தவருடைய கூட்டம் மிகுதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் மிகுதி, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி இந்த வார்த்தையின்படி பிரசங்கம் பண்ணுறாங்களா? இல்லை, இன்னொருத்தங்கிட்ட திருடுறாங்க, வார்த்தைகளை திருடுறாங்க. அதே மாதிரி ஆத்மாக்கள் இல்லைன்னா எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ரைஸை கொடுத்து சின்ன பிள்ளைகள்லேருந்து சண்டே ஸ்கூலுக்கு வாங்க, அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாயாஜால வேலைகளை பண்ணி திருடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் எல்லா வாசத்திலையும் செய்து கொடுத்துருக்கிறார். இதை விட்டு போட்டு அவன் கூப்பிட்றான் இவன் கூப்பிட்றான்னு சொல்லி ஓடணும்னா அவன் என்ன பண்ணுவான், கூட்டி குறைச்சி சொல்லி கொடுத்துருவான், நாம் அது உண்மைன்னு சொல்லி நம்பிடுவோம். அப்புறம் கடைசியில் மற்றவங்களுக்கு நாம் இப்படி தான் போதிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் மற்றவங்க சொல்கிறத நாம் கேட்டுக்கணும், அது உண்மையாக பொய்யாங்கிறத பைபிளை வாசித்து நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு, சிந்திக்கிறவங்களுக்கு, தியானிக்கிறவங்களுக்கு இந்த சபை வேண்டாம், அந்த சபை வேண்டாம், அந்த நல்ல சபை, இந்த நல்ல சபை அப்படின்னு சொல்லி போகணுங்கிற அவசியம் இருக்காது. பைபிளை வாசிக்காதவங்களுக்கு தான் அங்கே போனால் நல்லா இருக்குமா, இங்கே போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடோடின்னு ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம பைபிள் வந்து கையில் இருக்கிற பைபிளே புதுசாக அப்படியே இருந்துகிட்ருக்கும். நம்ம என்றைக்கு பைபிள் வாசிக்கிறோமோ அன்றைக்கு தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறத நாம் வந்து நம்முடைய இருதயத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம வந்து பேசுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி பேசலாம், ஜபத்தில் பேசலாம், அதுக்கப்புறம் வேற எந்த வழியில் பேசலாம், வேத வார்த்தையில் பேசலாம், அதுக்கப்புறம் பொருத்தனை பண்ணி பேசலாம். அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசுறது எப்படி, ஒரு மனுஷன் கூட எப்படி பேசுறது, ஆண்டவர் எப்படி நம்ம கூட பேசுவார், வேத வசனம் மூலம் பேசுவார், கரெக்டு. அது எப்படி நம்ம கூட பேசுவார், எப்போ நம்மளுக்கு அது புரியும், தியானிக்கிறதுக்கு எப்படி சும்மா தியானிச்சிட முடியுமா, ஆமா, ஒன்னா சங்கீதம் வாசிப்போம். ஆமா, எப்போ ஆண்டவர் முதல்ல மூணு பேர் இருக்கான் பாருங்க, ரொம்ப பொல்லாதவனுக்கா. ஆமா, துன்மார்க்கன் யாரு? துன்மார்க்கா யாரு? துன்மார்க்க சொல்லு பாப்பா, இந்த உலகத்துல பாவம் செய்யறான் அவனெல்லாம் துன்மார்க்கனா? துன்மார்க்கனா யாரு பதம் பிரச்சனை. அந்த வசனத்திலே வருது பாருங்க, கீழே வாசிச்சவாங்க. துன்மார்க்கு இல்ல இல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனை, அப்புறம் பாவிகளுடைய வழி உட்கார்ன. அப்ப முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை, ஆலோசனை தான் சொல்லுவான். ஆனா பாவி என்ன பண்ணுவான், அவன் வழியில நிற்பான். பரியாசக்காரன் என்ன பண்ணுவான்,
உட்காந்துப்பான்.
சரி சரி, துன்மார்க்க துன்மார்க்க யார் சொல்லுங்க பாப்போம். காத்து மத்து பிரதர் சொன்னாரு பாருங்க, கரெக்டா சொல்லிட்டாரு. அங்கேயே பக்கத்துலயே எழுதி இருக்குது. அப்ப பதர்னா என்ன அர்த்தம்? இல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? பதர்னா என்ன? துன்மார்க்காது பதரை போல இருப்பார்கள். கரெக்ட். இறைமையா 23 அதிகாரம் வாசிங்க பாப்பா. பதர்னா என்னங்கிறத இப்போ பார்ப்போம். 23 என்னுடைய வார்த்தை கோதுமை மணி போலவும் இல்லை. 23 பார்த்துக்கோங்க. கோதுமைக்கும் பதருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு பாருங்க. அப்படி இல்ல, உண்மையான தேவனுடைய வார்த்தை வந்து கோதுமை. உண்மையான தேவனுடைய வார்த்தை கோதுமை. உண்மையாய் சொல்வானாங்க அப்படின்னா உண்மையான தேவனுடைய வார்த்தை கோதுமை. உள்ள ஒண்ணுமே இருக்காது, வெளியில பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த வசனம்? கரெக்டான வசனம் சொல்லுங்க பாப்போம். 23:28. அப்ப கோதுமை மணி உண்மையான தேவனுடைய வசனம். அதுல பதர் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, கலப்படம். அப்ப தேவனுடைய வார்த்தையை கலப்படம் பண்றவனுக்கு துன்மார்க்கனுக்கா, கூட்டி குறைக்கிறவனுக்கா. தேவனுடைய ஆலோசனையை விட்டுட்டு இவனுங்களாம் சொந்தமாக ஒரு ஆலோசனையை பண்ணி, இது இப்படி இல்லை, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இப்படி, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாவிகளுடைய வழியில் இல்லாமல், அப்புறம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல். பாவிகள்னா யார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவிகள்னு சொல்லும்போது இந்த பழைய பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்துட்டு வரும்போது இந்த யார், இந்த கோராகின் புத்திரர். ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாவிகள் கொண்டு வந்த தூப கலசத்தை நீங்கள் அடித்து பலிபீடத்தில் கொண்டு வந்துருவீங்கன்னு சொன்னார். அப்போ பாவிகள்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி, ஆமாம், அந்நிய அக்கினிய தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருகிற அந்த அவங்க எல்லாம் பாவிகள். அதான் பாவியுடைய வழியில் இல்லாமல். அப்போ மோசைகிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது எப்படி வாக்குவாதம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களை நின்றுட்டு தான் வாக்குவாதம் பண்ணுறாங்க. உங்ககிட்ட தேவன் இருக்காரா, எங்கிட்ட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அது எண்ணாகமத்தில் வரும். அந்த பாவிகள் கொண்டு வந்த தூப கலசத்தை நீங்கள் கொண்டு வந்து அடையாளமாக வையின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பரியாசக்காரன் இவன் உட்காந்துக்குவான். யார் பரியாசக்காரன் உட்கார்றது? ஆமாம் கூடையாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். இந்த மூணு பேருடைய ஆலோசனை இல்லாமல் வேதத்தில் பிரியமாக இருந்து படித்தாதான் நம்மளுக்கு பயந்து புரியும். இல்லைன்னா அந்த மூணு பேரும் நம்மளுடைய ஆலோசனையை கெடுத்து
விட்டுருவானுக்கா.
ம் ஆ வாசிங்க பார்ப்போம். ஆ பரவாயில்ல, எழுதி வச்சுருக்காரு. கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க,
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் தளத்திலிருந்து தோண்டி தளத்தான நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினம் என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் தளப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதாக அறியாமல்
இருக்கிறார்கள். அப்ப பரியாசக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகமெல்லாம் இப்ப அழியாது, நம்ம இப்படியே நல்லா இருந்துக்கிட்டே போகலாம். அது இயற்கை, அது நேச்சுரல், அப்படிதான் வந்துக்கிட்டே மாறி மாறி இருந்துட்டு இருக்கோம். தேவன் ஒன்றும் வரமாட்டார், இவங்கெல்லாம் சொல்றது பொய், அதான் அன்னைக்கே வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுவாங்க. தேவனுடைய வார்த்தையை பரியாசமாக கேலியாக கிண்டலாக சொல்லி நன்மையாக அல்லது நல்ல படிக்கிறவங்களையும் நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் வளர்கிறவர்களையும் அவங்க வந்து ஏமாத்துறது. அப்போ கடைசி காலத்தில் பரியாசக்காரங்க வருவாங்க. இப்போ பரியாசக்காரங்க வந்திருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே வந்து மலைக்கு போனார் கற்பலையை வாங்கறதுக்கு. அப்போ கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க, ஆரோன்ட்ட
அவர் போனார்,
ஆமாம் போனவர் என்னாச்சோ தெரியல, அவர் போனவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரா சொல்லி தெரியல, அதனால நம்மளுக்கு முன்னால் செல்லும் தெய்வங்களை நாம் உண்டாக்குவோம்னு சொல்லிட்டு, ஆமாம் கண்ணுக்குட்டியை வணங்கி கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ மோசேக்கு அன்னைக்கு நடந்தது போல் இன்றைக்கு எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து வந்தார், வந்துட்டு போனார், அவர் வருவேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் வருவாரா இன்னும் வரமா அப்படியே இருந்துக்கிட்டு பாரா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் 2வது தடவை வரமாட்டார். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறத நம்மளே ப்ரோக்ராம் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2000க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 1980, 85, 90 பார்த்தீங்கன்னா எப்படி பிரசங்கம் தெரியுங்களா, 2000 பூமி அழிய போகுது அப்படின்னு கூட்டம்னால கூட்டம், பிரசங்கனால பிரசங்கம் அப்படி ஓடிட்டு கிடந்தது. எப்படி ஊரில் ஒரு நாய் வந்து ஒரு ஆளை பார்த்துருச்சுன்னா சத்தம் போட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா நாயும் கத்துமேன், அந்த மாதிரி எல்லா நாயும் உலகிட்டது. எங்கே போனாலும் சரி 2000 பூமி அழியுது, 2000 உலகம் அழியுது. ஆனால் 2000 வந்துச்சு, அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஆமாம் இப்போ 2012 வந்துருச்சு. ஆமாம் ஆமாம் இந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. அப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அது மனுஷனு உண்டாக்குனது. ஆனால் பைபிள் படி பூமி இருக்கும், பூமி எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கிற நம்ம இருக்கிற பூமி எப்போ அழியும், இன்னும் 1000 வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் பூமியில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் அவர்களாகவே தங்களை அழித்து கொள்ளுவார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியில் மரணம் அடைந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவாங்க, அப்போ அவங்களுக்கு அழிவில்லை. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க இன்றைக்கி ராத்திரி செத்தாலும் சரி இப்போவே செத்தாலும் சரி அவங்க அழிவில்லாமல் எழுந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் செத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் செத்ததுக்கப்புறம் அழுகிறாங்க சொல்லுங்கள் பாப்பா, திரும்பி நான் எப்பவுமே பார்க்க முடியாது
அவ்வளோதான்.
ஆனால் செத்ததுக்கப்புறம் அழுகாமல் இருக்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளாக திரும்பி வருவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம சந்திப்போம், அமெரிக்கா போயிருக்காரு அல்லது வெளிநாடு போயிருக்காரு அப்படிங்கிறதுல கொஞ்ச நாள் கழித்து வருவாங்கங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அப்போது கடைசி காலத்தில் இந்த பரியாசக்காரர் தோணுவாங்க. அப்போது இந்த துன்மார்களுடைய ஆலோசனை இருக்கக்கூடாது. இந்த பாவிகள் முரட்டாட்டம் பண்ணுறவங்க தேவனுடைய வார்த்தையில் முரட்டாட்டம் பண்ணுறா, அந்த பாவிகளுடைய ஆலோசனையும் கேட்கக்கூடாது, பரியாசக்காரருடைய ஆலோசனையும் கேட்கக்கூடாது. இந்த மூணு பேருடைய ஆலோசனை இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணலாம்? வேதத்தில் ஒன்றா சங்கீதத்துக்கு வாங்க. இப்போ இல்லை, முதல்ல தேவனுடைய முதல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இருக்கணும். ஆமாம், அது என்னமோ ஏன்னா அந்த காலையில் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கடமைக்காக நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் பார்ப்போம், ஓஹோ நேரம் போகிறதுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணுன்ட்டு இந்த கேலண்டரில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிட்டு போனால் அந்த ஆசீர்வாதம் திரும்பிக்கு நம்மளுக்கு கிடைக்கும்னு நினச்சிருக்கிற மாதிரி வாசிக்கிறேன். இவனை கொஞ்சம் அலை விடணும்னு ஆண்டவர் கொஞ்சம் அலை விட்டுருவார். ஆ, அப்போ எப்போ நேரம் கிடைக்குது அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கணும் கொஞ்சம். ஆமாம், ஆனால் வாசித்ததுக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போது அது ராத்திரியாக போகலாம். எப்போ நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ தியானிக்கணும். அது எப்படி அவனை ஏமாத்தலாம், இது எப்படி திருடலாம், எப்படி இந்த வேலையை முடிச்சுட்டா, இது அப்படி மட்டும் நம்ம சிந்தனை பண்ணுறவங்களுடைய தேவனுடைய வார்த்தையில் நம்ம வந்து நம்மளுடைய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்புறம் தியான இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கிவான். அவன் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல எல்லாம் அந்தந்த காலத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அவன் செய்வதெல்லாம் அப்பா நம்ம செய்யற காரியம் வாய்க்கலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அங்க எங்கேயோ பிரச்சனை இருக்குது அர்த்தம். இல்லை இல்லை இல்லை, வேற எங்கேயோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு 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 கார் இன்ஜின் வந்து சரியாக ஓடலைன்னா அது எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வரும்போது அது ஓடுது. அப்போ நம்ம காரியம் முடித்தனுடைய முடிவு வந்து சரியாக அமையலைன்னா அது எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம், ஆரம்பத்துலேருந்து நம்ம தொடங்கணும். எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணாதான். இப்போ நம்ம சாப்பாடு ஆக்குறேன்னீங்களே, அப்போ குக்கரில் வச்சு சீக்கிரம் ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக்கரை போட்டு சாப்பாடு ஆக்கினா எப்படி ஆகும்? அங்கே வந்து அந்த கேஸ்கட் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ எதுனால குக்கரில் எல்லாமே செஞ்சோமே, ஏன் அந்த கேஸ்கட் இல்லாதனால எல்லாம் காற்று வெளியே போயிடுச்சு. அப்போது செய்கிறது வாய்க்கிறது இல்லைன்னு சொன்னால் அதுக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சா தான் அந்த காரியம் வாய்க்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம்
நியாய
தீர்ப்பா கிடையாது, அப்படியே நேரா அக்னி நேரத்துல போடுறது. அப்போ பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. அப்படின்னா நீதிமான்களுக்குன்னு ஒரு சபை இருக்குது, அந்த சபையில பாவிகள் வந்து இருக்க முடியாது. ஏன்னா பைபிள் படிக்காதவன் அந்த பிரசங்க கேட்டானா அவனுக்கு தூக்கமாக வரும், என்ன இப்படி பேசுகிறாரு, எக்க பார்த்தாலும் பைபிள் வசனத்திலே போட்டு உருட்டுறாரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் வந்து தேவனுடைய வார்த்தை புரியும். அப்போ நீதிமான்கள்னு சொன்னால் நீதி நல்ல காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை வளரணும் அப்படிங்கிற முன்னேற்றமாக இருக்கிறவங்க கூட தான் நண்பர்களாக இருந்து அவங்க கூட தான் இருக்க முடியும். ஒழிய இதுக்கு இடையில ஒரு பாவி வந்து சேர்ந்துட்டானா அவனுக்கு இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நீதிமான் வந்து பாவி கூட்டத்தில் போய் சேர்ந்தான்னு வைங்களேன், அவனுக்கு அங்கேயும் இருக்க முடியாது. எப்படி பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலைநிற்பதில்லையோ அதே மாதிரி ஒரு நீதிமான் பாவிகளுடைய சபையிலேயே நிலைநிற்க முடியாது. இப்படியாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கும். சங்கீதம் 111:2 வாசிப்போம். 111:2
கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளுக்கு பிரியப்படுகிறவர்கள் எல்லாரும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்தாதான் தேவனுடைய வார்த்தையை ஆராய முடியும். அப்ப பிரியம் இல்லைன்னு சொன்னா அங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அங்க காரியம் நடக்காது. இப்ப நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நன்மைகளை செய்யலாம். இந்த நன்மைகளை செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அன்பு காட்டினாதான் அந்த என்ன உதவி செஞ்சாலும் சரி அந்த உதவி கூட கொஞ்சம் அன்பும் போய் சேர்ந்தால் தான் அந்த பிள்ளைங்க வந்து அதை பெற்று சந்தோஷமாக இருக்க முடியும். ஏதோ கடனுக்கு போடுற மாதிரி நாய்க்கு போடுற மாதிரி சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டு போ அப்படின்னு சொல்லி தூக்கி வீசினா எப்படி இருக்கும்? அங்கே பிரியம் இல்லாமல் கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் நாம் சிந்தித்து தியானிக்கும் போது அதில் நாம் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த மறைக்கப்பட்ட மறைபொருள் அல்லது ஆராய்ச்சி செய்யும்போது நம்மளுக்கு அதில் கிடைக்கும். அப்போ வந்து கடனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் செஞ்சுட்டு போனோம்னு நீங்கள பிரியம் இல்லாமல் செய்யும்போது அங்கே ஆராயவே முடியாது. நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணு சொன்னாலும் அங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் ஆராய்ச்சி செய்வதற்கு அல்லது ஆராய்ச்சி செய்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு முதலாவது தேவனுடைய வார்த்தையில் பிரியம் வேணும். பிரியம் இல்லாமல் நாம் செஞ்சோம்னா அது ஒரு கடனுக்கு செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு, அதில் வந்து தேவன் பிரியமாக இருக்கிறதில்ல. அப்போது தேவனுடைய இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், தேவனுடைய சமூகத்தில் நான் பொருத்தனை செய்யும்போது அந்த பொருத்தனைக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்ததுக்கப்புறம் நாம் அந்த பொருத்தனையை செலுத்தும் போது தேவன் நம்மளை எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். பொருத்தனையை செலுத்தாமல் நம்ம ஆண்டவரை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அது நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை வீணிலே வழங்காது இருப்பாயாக அப்படிங்கிற பிரமாணத்தை போட்டு அவன் பிடிச்சிடுறான் ஆண்டவர். நீ ஏன் வந்து என்னுடைய வார்த்தையை தேவையில்லாமல் எடுத்து உபயோகப்படுத்தின அப்படின்னு ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பதிலாக இங்கே தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறது ஆக்கப்பட்டிருக்கிறது அல்லது கனவீனம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து யாருனால இடைஞ்சல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவனுடைய வார்த்தையினால் நம்ம மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்போ பொருத்தனை செய்கிறதா இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இருதயத்தோடு நாம் செஞ்சுக்கணும். எல்லாருக்கும் முன்னால் பொருத்தனை பண்ணால் நாம் செய்யணும். அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பொருத்தனையினால் நம்மளுக்கு கடந்து வருகிறது. இப்போ வெளிப்படுத்தின புஸ்தகம் 3 அதிகாரம் 3 வசனம் திரும்பி வாசிப்போம். ஆமாம், இந்த பொருத்தனையும் அல்லது செலுத்தாமல் போனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா திருடனை போல் உண்மையில் வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதே மாதிரி எப்படி என்ன நடக்கும், திருடன் வந்து என்ன வீட்டில் நடந்திருக்கும், எல்லா பொருளும் காணாமல் போகும். அது மாதிரி தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தால் நம்மகிட்ட இருக்கிற அநேக காரியங்கள் நம்மளை விட்டு போயிடும். அது எப்போ அந்த காரியம் நடக்குங்கிறது அதுவும் தெரியாது. தெரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துருக்கலாமே. அப்படி நம்ம தேவனுடைய காரியங்களை உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களும் உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு எந்த நேரத்திலும் கடந்து வரலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராங்க.
Singare Maari Kare Kare.